இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நம் தெய்வ செய்திக்குள் கடந்து செல்லலாமா? கண்களை மூடி ஜபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. விசேஷமாக இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தைக்காக அவளோடு காத்திருக்கக்கூடியவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. உடைய இருதயத்தை தொட்டு என் ஆண்டவர் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்ற செய்தியினுடைய தலைப்பு என்ன என்றால், நான் பிறருக்கு ஆசீர்வாதமா என்ற ஒரு கேள்வியோடு கூட தான் தேவ செய்தியை நாம் பார்க்க போகின்றோம். மீ பிளஸ்ஸிங்ஸ் டு அதர்ஸ் என்ற தலைப்பை தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். அநேக நேரங்களில் நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று தேவனிடம் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று தேவனிடத்தில் ஜெபிக்கின்றோம். ஆனால் அநேக நேரங்களில் தேவன் நம்மை ஆசீர்வாதமாகத்தான் வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய் விடுகின்றோம். அப்படி என்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த ஆசீர்வாதத்தை நாம் பிறருக்கு எப்படி ஆசீர்வாதமாக மாற்ற முடியும், அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கேள்வி நமக்குள்ளாக வரக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்றால் இன்று நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை நான் மற்றவர்களுக்கு எப்படி பகிர்ந்து கொள்ள முடியும், அல்லது அந்த ஆசீர்வாதம் மற்றவருடைய வாழ்க்கையிலே எப்படி அது தெரியும் என்பதை குறித்து தான் இந்த நாளில் கூட நாம் பார்க்க போகின்றோம். ஆம், சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் யோசிக்கலாம், எதற்காக இந்த கஷ்டத்தை ஆண்டவர் அனுமதித்தார், எதற்காக இந்த துன்பத்தை ஆண்டவர் அனுமதித்தார். ஆனால் நமக்கு தெரியாது, அந்த கஷ்டத்தையும் துன்பத்தின் வழியாக ஆண்டவர் மற்றவர்களை ஆசீர்வதிக்கப் போகிறார், அல்லது மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி அடையப் போகின்றது என்பது நமக்கு தெரியாமலே இருக்கலாம். உதாரணத்துக்கு நாம் வேதாகமத்திலிருந்து சொல்ல வேண்டுமென்றால், இயேசு கிறிஸ்து எத்தனையோ பேருக்கு சுகம் கொடுத்தார், ஆனால் சுகம் பெற்றவர்கள் எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சொல்ல வேண்டுமென்றால், யோபுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ போராட்டங்கள். ஆனால் இன்று யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை ஒரு ஆசீர்வாதமாக பார்க்கிறோம். ஆம், யோபு கஷ்டப்பட்டார், கர்த்தருடைய வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் வந்தது, ஆனாலும் கர்த்தர் யோபுவை கைவிடவில்லை, யோபுவை ஆசீர்வதித்தார் என்று நாம் இன்று நம்முடைய வாழ்க்கைக்கு அவருடைய அனுபவத்தை எடுத்துக்கொள்கின்றோம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் கூட யோபுவை போல கஷ்டம் வரும்பொழுது நாம் யோசிக்கலாம், எதற்காக ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார் என்று. ஆனால் பிறர் நம்மை பார்க்கும் பொழுது, பாவம் இவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள் என்று சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் திடீரென்று அவர்களுக்கு முன்பாக கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது, உயர்த்தும் பொழுது, நிச்சயமாகவே அவர்கள் சாட்சி சொல்வார்கள், நிச்சயமாகவே இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான் என்று. இது வேதாகமத்தில் நாம் பார்க்கலாம். தானியல் 6 நாம் பார்க்கும் பொழுது ஒரு அந்நிய ராஜா தானியலை பார்த்து கேட்கிறார், தானியலே, உன்னைமுள்ள தேவன் உன்னை ரட்சிக்க வல்லவரா என்று கேட்கக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், தானியல் சிங்க கபியிலே போடப்பட்டார், சிங்கத்தின் மதியிலே இருந்தார், சிங்கத்தின் ஓடு கூட அவர் இரவிலே இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் சிங்கம் அவரை ஒன்றுமே செய்யவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டினார். சிங்கத்தின் வாயை கட்ட முடிந்த ஆண்டவர் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் அவர் கட்ட வல்லவர். ஆனால் என்னுடைய செய்தி அது அல்ல. அடுத்த நாள் காலையிலே அந்த ராஜா கேட்கிறார், தானியலே, தானியலே, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தானியலே, உன் தேவன் உன்னை காப்பாற்றினாரா, ரட்சித்தாரா என்று கேட்கும் பொழுது தானியல் சொல்கின்றார், ஆம் ராஜாவே, என் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை, காப்பாற்றினார் என்று சொன்னார். இதை கேட்ட அந்த ராஜா, உம்முடைய தேவன்தான் உண்மையுள்ள தேவன் என்பதை அவர் அங்கீகரித்தது மாத்திரமின்றி, இவர் மேல் யார் குற்றம் சுமத்தினார்களோ அவர்களை அந்த சிங்க கெபியிலே போட்டார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட பிறருக்கு ஆசீர்வாதமாக நாம் இருக்க முடியும். எப்படி இந்த தானியலை பார்த்து அந்த ராஜா தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலனடைந்ததோ, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரோ, நாமும் அப்படியாக இருக்க வேண்டும். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 1 பேதுரு 3:8-9 இந்த வசனங்களை தான் நாம் ஒன்றொன்றாக தியானிக்க போகின்றோம். எட்டாம் வசனம், மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாயும் இரக்கமுள்ளவர்களாயும் சகோதர சிநேகமுள்ளவர்களாயும் மன உருக்கமுள்ளவர்களாயும் இணங்கமுள்ளவர்களாயும் இருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்திற்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இந்த வேத வார்த்தைகளை நாம் வாசித்தோம். இதில் அநேக காரியங்கள் இருக்கிறது, நாம் இதை ஒவ்வொன்றாக பார்க்க போகின்றோம். ஆனால் இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் நாம் வாசித்தோம், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று கேட்கும் பொழுது, முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்றால், நாம் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதாவது நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவே கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம், ரோமர் 8:28 பார்க்கிறோம், அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகின்றது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஆம், நம்முடைய வாழ்க்கை கூட அப்படிதான். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே அழைத்து கொண்டார், ஆசீர்வதிப்பதற்காகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டும். முதல் காரியத்தை பார்த்தோம். இரண்டாவது காரியம், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற காரியம், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து பிறரை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நாம் செய்தியினுடைய தலைப்பு, நான் பிறருக்கு ஆசீர்வாதமா என்ற கேள்வியோடு கூட இந்த செய்தியை துவங்கினோம். வேதம் சொல்கின்றது, நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதம்தான், பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தான் நான் உங்களை அழைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை தான் இந்த நாளில் கூட நாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகின்றோம். 1 பேதுரு 3:8 சொல்லப்பட்ட முதல் காரியம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, நாம் வாசித்தோம், ஒருமனப்பட்டவர்களாய், வேதம் சொல்கின்றது ஒருமனப்பட்டவர்களாய் இருங்கள். அப்படி என்றால் நமக்குள்ளே ஒற்றுமை காணப்பட வேண்டும். நாம் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த மொழியைச் சேர்ந்தவர்கள், இவர்களுடைய எண்ணம் இப்படி இருக்கிறது, அல்லது இவர்கள் வந்து நம்முடைய நாட்கள் இல்லை என்று சொல்லாதபடி நாம் ஒரு மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது. நாம் பிறரை மனிதர்களாக பாவித்து, மனிதர்களாக நினைத்து அவர்கள் மேல் அன்பு காமிக்கும் பொழுது நாம் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தும் நம்மிடத்தில் அன்பு காமிக்கும்படியாக அவர் மனித அவதாரம் எடுத்தாரோ, அதை போலவே நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் இந்த உலகத்தில் அனைவருமே தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆனால் அனைவருக்கும் அவருடைய அன்பு கிடைக்கவில்லை, அனைவருக்கும் அவர்தான் மெய்யான தெய்வன் என்று தெரியவில்லை. அப்படி என்றால் அவர்களுக்கு அன்பையும் ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டிய காரியத்தையும் ஆண்டவர் உங்களை தான் அழைத்திருக்கிறார். அப்படி என்றால் நீங்கள் ஒரு மனம் உள்ளவர்களாக இருந்தால் மாத்திரமே அது சாத்தியமாகும். ஒரே மனதோடு நாம் இருக்க வேண்டும். அதே போல கிறிஸ்தவர்களுக்குள்ளாக ஒற்றுமை காணப்பட வேண்டும், ஒரு மனம் காணப்பட வேண்டும். அது இருக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்கள் வரும் என்று பார்க்கிறோம். 1 பேதுரு 3:8 நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். அதில் சொல்லப்பட்ட இரண்டாவது காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள், இரக்கம் உள்ளவர்களாக இருங்கள். இன்று அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இந்த குணம் இல்லாததாய் இருக்கிறது. அநேகர்கள் கோபப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அநேகர்கள் கோபப்பட்டு கொலை செய்யக்கூடிய கிறிஸ்தவர்களாக கூட இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் உண்மையிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான் என்றால் கிறிஸ்துவின் குணமாகிய அந்த இரக்கம் அவனோடு கூட இருக்கும். அதுதான் 1 பேதுரு 3:8 சொல்கின்றது, நீங்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பிறருக்கு இரங்க வேண்டும், அன்பு காண்பிக்க வேண்டும். அதே தான் கர்த்தர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா 10 நாம் வாசிக்கின்றோம், நல்ல சமாரியன் கதையிலே அந்த நல்ல சமாரியன் கடைசியாக வந்து அடிபட்டு கிடந்த அந்த மனிதனை தொட்டு அந்த மனிதனுடைய எல்லா தேவையும் அவர் சந்தித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆம், நாம் அந்த நல்ல சமாரியனாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திற்கு நம்மை ஆண்டவர் உப்பாக வைத்திருக்கிறார், வெளிச்சமாக வைத்திருக்கிறார். அதை அறிந்த நாம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமென்றால் நம்மிடத்தில் இரக்க குணம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். மீண்டுமாக 1 பேதுரு 3:8 சொல்லப்பட்ட மூன்றாவது குணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, சகோதர சிநேகம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இன்று அனைவருடைய வாழ்க்கையிலே இந்த அன்பு இல்லாததாய் இருக்கிறது. அப்படி என்றால் என்ன என்ற கேள்வி வரலாம். நம்மோடு கூட பிறந்த நம்முடைய அண்ணன்மார்களாக இருக்கலாம் அல்லது தம்பிமார்களாக இருக்கலாம், அவர்களிடம் நாம் எவ்வளவு அன்பு காண்பிக்கின்றோம், அவர்கள் நாம் எப்படி நேசிக்கின்றோம், அதே அன்போடு அனைவரையும் நாம் நேசிக்க வேண்டும், அனைவரோடு கூட நாம் பழக வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதே தான் சகோதர சிநேகம் என்று வேதம் இங்கே அழைக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் இன்று அனைவருடைய வாழ்க்கையில் இந்த சகோதர சிநேகம் இல்லாத ஒரு வாழ்க்கையாகத்தான் காணப்படுகின்றது. சகோதர சிநேகம் இல்லாமல் தான் அநேகர்கள் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். நாம் அப்படி இருக்கக்கூடாது என்று தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகையால் கர்த்தருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட நாம் அதன்படி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 133 முதல் வசனம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அப்படி என்றால் நீங்களும் நானும் சகோதரர்களாக ஒருவரை ஒருவர் அனுசரித்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 2 வசனம் வாசிக்கும் பொழுது, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் ஏர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆம், நாம் சகோதர சிநேகத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று இங்கே வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். நாம் அந்த அன்புள்ளவர்களாக இருக்கும் பொழுது ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஆசீர்வாதமாக பிறருக்கு மாறக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். 3, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், 1 பேதுரு 3:8 வசனம், மன உருக்க உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 3:8 மன உருக்கம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறரை பார்த்து அவர்களுடைய நிலையில் நம்மை நாம் வைத்து பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்க்கும் பொழுது மட்டுமே நம்மால் மன உருக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனம் கசைந்து அழ வேண்டும், ஐயோ இந்த மனிதனுக்கு இப்படி ஆகிவிட்டது, ஐயோ இந்த மனிதன் ஆண்டவரை குறித்து தெரியாமல் பாவம் செய்து கொண்டிருக்கிறானே, அவனுடைய வாழ்க்கை எங்கே போய் முடிகின்றது என்று நாம் அவனை குறித்து சிந்திக்கும் பொழுது நம்முடைய இருதயத்திலே ஒரு விதமான கவலை ஏற்படும், ஒரு விதமான ஆலோசனை ஏற்படும், அது ஆத்ம தாகமாக காணப்படும். வேதம் அதே தான் சொல்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 5 நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், பிறர் நீதியை தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்குள் வர வேண்டும் என்று நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் அனைவருடைய இருதயங்கள் உடைக்கப்பட்டதாக இருக்கிறது, அனைவருடைய இருதயங்கள் கடினமானதாக இருக்கிறது, அனைவருடைய இருதயத்திலே பாபம் மாத்திரமே இருக்கிறது, கோபம் மாத்திரமே இருக்கிறது, பிறரை பார்த்தால் வஞ்சனை மாத்திரமே இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியாது. ஏனென்று பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் குணம் நம்மிடத்தில் இல்லை, சாத்தானுடைய குணம்தான் நம்முடைய இருதயத்திலே காணப்படுகின்றது. ஆகையால் தான் வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் மனம் உருக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பிறரை பார்த்து மனம் இறங்க வேண்டும். ஐயோ அவர்கள் பாவம், அவர்கள் உணவுக்கு என்ன செய்வார்கள், அவர்களிடம் உடை இல்லையே அதற்கு என்ன செய்வார்கள், ஐயோ இவ்வளவு தூரம் எப்படி நடந்து போவார்கள் என்ற ஏக்கம் என்ற கவலை இந்த காரியங்களுக்குள் வரும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறவராயிருப்பார், அல்லது உங்கள் வாயிலாக அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகையால் நீங்கள் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை பிறருக்கு ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறார். அதற்கு நீங்கள் மன உருக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 5 காரியம் என்னென்று நாம் பார்க்கலாம், இணங்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிச்சயமாகவே இணங்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், பிறர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அவர்களோடு கூட ஒன்றாக இணைந்து காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று அநேகருடைய கிறிஸ்தருடைய வாழ்க்கை அப்படி இல்லை, அதுக்கு நேர் மாறாக இருக்கிறது, அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். 1 பேதுரு 3:8 வசனத்தை நாம் வாசிக்கலாம், மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாயும் இரக்கமுள்ளவர்களாயும் சகோதர சிநேகமுள்ளவர்களாயும் மன உருக்கமுள்ளவர்களாயும் இணக்கமுள்ளவர்களாயும் இருந்து. வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம், இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள் காணப்பட வேண்டும், இந்த காரியங்கள் உங்களுக்குள் இருக்க வேண்டும். இவ்வாறு இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுகிறது, பிறருக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறது என்று பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் எது இருக்கக்கூடாது என்ற கேள்வியையும் நாம் கேட்க வேண்டும். அதற்கு 9 பதில் சொல்கின்றது. 1 பேதுரு 3:9 தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுரணித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, 6, நீங்கள் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது என்று வேதம் சொல்கின்றது. இன்று அநேகருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது, ஒருவர் நமக்கு தீமை செய்தார்களா, அவர்களுக்கு நாம் ஏதாவது தீமை செய்ய வேண்டும். ஒருவர் நம்மை துன்பப்படுத்தினார்களா, அவர்களையும் நாம் துன்பப்படுத்த வேண்டும். ஒரு பழமொழி ஒன்று இருக்கின்றது, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் என்ற பழமொழி. அப்படி என்றால் இன்று நீ என்னை துன்பப்படுத்தினால் எனக்கு ஒரு காலம் வரும், அப்பொழுது நான் உன்னை துன்பப்படுத்துகின்றேன், அப்பொழுது நான் உன்னை பார்த்து கொள்கின்றேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஆனால் வேதம் நமக்கு போதிக்கக்கூடிய காரியம், நீங்கள் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லக்கூடியதாக பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த உலகத்தை தீமையினால் வெல்லாதபடி இந்த உலகத்தை நன்மையினால் வெல்ல வேண்டும். அதாவது தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும். நம்மை சுற்றிலும் தீய மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் நம்முடைய அன்பினால் மாத்திரமே அவர்களை ஜெயிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையிலே எது இருந்தால் அவன் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது என்றால், அவனுடைய வாழ்க்கையிலே பிறருக்கு தீமையை அவன் நினைத்தால் அவனுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்காது, பிறருக்கும் அவன் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. 2, அவனுடைய வாழ்க்கையில் எது இருக்கக்கூடாது என்றால், உதாசீனத்திற்கு பதிலாக உதாசீனப்படுத்தாதீர்கள். என்ன என்று பார்க்கும் பொழுது, உங்களை யாரோ ஒருத்தர் உதாசீனப்படுத்தினார்கள், அதுக்கு நீங்களும் உதாசீனப்படுத்தக்கூடாது. ஒருவேளை அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களை அவர்கள் கண்டுக்கவில்லை, உங்கள் மேல் அன்பு காமிக்கவில்லை என்பதற்காக நீங்களும் அவர்களைப் போலவே அவர்களை உதாசீனப்படுத்துவது, அவர்களை ஒதுக்கி வைப்பது, அவர்களோடு பேசாமல் செல்வது, அப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அப்படி என்றால் வேதம் சொல்லக்கூடிய காரியம், அவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும், அவர்களோடு நீங்கள் பேச வேண்டும், அவர்களுடைய எல்லா தேவைகளை உங்களால் முடிந்தால் சந்திக்க வேண்டும். ஒருவேளை உங்களிடம் பலன் இல்லை, பணம் இல்லை, சந்திக்க முடியவில்லை என்றால் பரவாயில்லை, ஆனால் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம், அவர்களோடு கூட நீங்கள் பேசலாம், நல் வழியிலே நடத்த முயற்சி செய்யலாம். இதையெல்லாம் செய்யும் பொழுது நீங்கள் பிறருக்கும் ஆசீர்வாதமாக மாறுகிறீர்கள், உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக மாறும். ஆகையால் தான் அவனுடைய வார்த்தை நிர்மணமாக சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். நான் பிறருக்கு ஆசீர்வாதமா என்று கேட்டால், நிச்சயமாக நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதம் தான். அதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக எடுத்து அநேகர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான கருவியாக எடுத்து ஆண்டவர் பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆகையால் ஆண்டுடைய காரியத்தில் உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்திருக்கிறதுக்காக நேசித்திருக்கிறேன். இந்த நேரத்தில் கூட இந்த செய்தியை கேட்ட அனைவரும் இந்த காரியத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறீங்கப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை கர்த்தர். நீ பெரிய காரியத்தை செய்து அவர்களுடைய எல்லா தேவைகளையும் நீ சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உடலை பலப்படுத்தின இயேசுவின் நாமத்தினால் கேட்க எங்களுக்கு ஆமே. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இங்கு இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@ sudadvent.org.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.